அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார், நம் நாதர் இயேசு நம்மிடையே வருவார். நாம் எல்லாம் ஒன்றாய் ஜெபித்தாலே அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருளை இந்த காலை வேளையிலே வேண்டி நிற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறைவன் தன்னுடைய ஆசிரை நிறைவாக பொழிவாராக. நினைச்சதிலே ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு குணமளிக்கின்றார். அந்த முடக்குவாதமுற்றவர் பெற்ற குணம் யார் மூலமாக கிடைத்தது என்றால், அவரோடு வந்த நான்கு பேரால் கிடைத்தது. ஆண்டவர் இயேசு புதுமைகள் செய்வதற்கு முன்பாக நம்பிக்கையை எதிர்பார்ப்பார். அதைதான் பல புதுமைகளிலே நாம் காண்கின்றோம். இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே, இயேசு செய்த இந்த புதுமைகளில் அந்த நான்கு பேருடைய நம்பிக்கையை இயேசு பார்க்கிறார். முடக்குவாதமுற்றவர் நம்பிக்கையாக இருந்திருக்கக்கூடும், அதை பற்றி நற்செய்தியாளர் கூறவில்லை. மாறாக அந்த நான்கு பேரை பார்த்து அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு அவர்கள் வேண்டி விரும்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அதாவது முடக்குவாதமுற்றவர் குணமடைய வேண்டுமென்கின்ற அந்த ஆசையை ஆண்டவர் இங்கு பூர்த்தி செய்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பல தருணத்திலே ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை வைப்பதற்காக வருகின்றோம். அதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த எல்லா தேவைகளுமே நம்மை மையப்படுத்தியதாக, நம்முடைய குடும்பத்தை மையப்படுத்தியதாக தான் இருக்குமே ஒழிய பிறரை மையப்படுத்தியதாக பல தருணத்தில் இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு பிறருக்காக ஜெபிக்கின்ற பொழுதும் நம்முடைய குரலை கேட்கின்றார் என்பதற்கு ஆண்டவர் இயேசு இந்த நச்சினின் வழியாக நமக்கு பதில் கூறுகிறார். எனவே நம்முடைய தேவைகளை இறைவனிடம் சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நமக்காக ஜெபிக்க வேண்டும், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர்களுக்காக ஜெபித்து இறைவனுடைய ஆசிரியை அவர்களுக்கும் நாம் பெற்றுத்தரக்கூடிய மக்களாக வாழ இறைவன் அருள் புரிய இந்த வழியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேருளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 10-17 வரை. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபவாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான், இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான், அவரது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்கிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொல்லப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய், இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நிலையான சொந்த நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே, நீ போதும் என் இயேசுவே. சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே, அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே, கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே, கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே, உனைக்கான என் விழிகள் உனை தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளாய் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளாய் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலாக நீயும் நதியாக நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே. உனையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு,
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
புதிய சமுதாயம் படைப்போம். இறை இயேசுவில் புதிய மாணவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு முடக்குவாதமுற்றவருக்கு குணமளிக்கும் நிகழ்வை வாசிக்க கேட்டோம். நம் அனைவருக்கும் தெரிந்த புதுமை இது. நாம் வாசித்த இந்த பகுதி மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்குவும் லூக்காவும் இவற்றை பதிவிடுகின்றார்கள். மார்க்குவும் லூக்காவும் முடக்குவாதமுற்றவருக்காக எடுக்கும் சிரமங்களை பற்றியும் பேசுகிறார்கள். அதாவது, இயேசு ஒரு வீட்டில் இருப்பதாகவும் மக்கள் திரண்டு இருந்ததாலும் அவர்களால் இயேசுவிடம் அந்த முடக்குவாதமுற்றவரை கொண்டு செல்ல இயலவில்லை என்று அங்கு நாம் காண்கின்றோம். ஆனால் வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி இயேசுவிடம் கொண்டு செல்கின்றனர் என்றும் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு முடக்குவாதமுற்றவருக்காக நான்கு பேரும் வீட்டின் உரிமையாளரும் சேர்ந்து இவற்றை செய்கின்றார்கள். ஏன் இவற்றை செய்ய வேண்டும்? இங்குதான் அன்புக்குரியவர்களே மனிதாபிமானம் பிறக்கிறது. பிறருக்காக வாழ வேண்டும், பிறரும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இங்கு பிறக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசித்தோம், மத்தேயு நற்செய்தி 9:2 இயேசு அவர்களுடைய, அதாவது அந்த நான்கு பேருடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் என்று அந்த வசனம் தொடர்கிறது. ஆக பிறருக்காக நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள், நம்முடைய கைகள் கால்கள் செயல்படுகின்ற போது அது கடவுளுக்கு உகந்ததாய் மாறுகிறது, ஏற்புடையதாய் மாறுகிறது. அதனை தொடர்ந்து நாமும் பிறரின் வாழ்வை வளமடைய செய்யக்கூடியவர்களாக மாறுகின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் வாழும் இந்த சமூகத்திலே இந்த சமூக அக்கறை என்பது குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இதை தான் நம்முடைய சமூகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது, பிறரின் நலத்திற்காக உழைக்கும் மனிதர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம், மத்தேயு நற்செய்தி 9:3 மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழித்துரைக்கிறான் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டனர் என்று மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு விருப்பமில்லை, விரும்பவில்லை. ஆனால் நன்மை செய்யப்படுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, பொறுத்து கொள்ளவும் முடியவில்லை என்று பார்க்கின்றோம். நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகத்தின் பேரில் அக்கறை கொண்ட பல தியாகிகளால் தான் இன்று நாம் இந்தியாவிலே சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைய சமூக நிலையை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, ஒரு சிலரை தவிர பலரில் இந்த சமூக அக்கறை, சமூகத்தின் மேல் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்பு குறைந்து கொண்டே வருகின்றது. அதற்கு இரண்டு காரணிகள் இருக்கின்றன என்று நான் பார்க்கின்றேன். ஒன்று, பழைமையை பிடித்து கொண்டிருப்பது. மற்றொன்று, நம்மை இழக்க முன் வருவதில்லை. இந்த இரண்டு காரணிகள் தான் அடிப்படையாக இருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். முதலாவதாக, பழமையை பிடித்து கொள்வது. ஓல்ட் இஸ் கோல்ட் என்று நாம் சொல்வோம். எப்போது பழையது மனித வாழ்வை மேம்படைய செய்கின்றதோ, மனித வாழ்வை மேம்படுத்துகின்றதோ, அதுவரைக்கும் அது பொன்னானதாக, மனித வாழ்வை வளப்படுத்தக்கூடியதாக பழையது இருக்கின்றது. ஆனால் அந்த பழமையே மனித வளர்ச்சிக்கு தடையாக இருக்குமேயானால், அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு ஒருவர் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவும் சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு செய்தி 5 நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, 21வது வசனம், 38வது வசனங்களில் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன, அந்த சூழலுக்கு ஏற்ப உங்களுக்கு கற்பிக்கப்பட்டு இருக்கின்றன, ஆனால் இப்போது புதிய காலத்தை, புதிய சிந்தனையை நான் தோற்றுவிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் பழையதை பிடித்து கொண்டு இருக்கின்றோமா? பழைய காரியங்களை பிடித்து கொண்டு இருக்கின்றோமா? நம்முடைய பங்கிலும் சரி, நாம் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலும் சரி, பழமையான காரியம், இது பாரம்பரியமாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அது மனிதருக்கு வளர்ச்சியை கொடுக்கிறதா இல்லையா என்பது 2வது கேள்வி. ஆனால் இது பழையது, இது பாரம்பரியம், இதை கடைபிடித்து தான் ஆக வேண்டும் என்கின்ற சூழ்நிலை ஏற்படுமேயானால், அன்புக்குரியவர்களே, அங்கு நாம் தவறு செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பழையது, அந்த பாரம்பரியம் மனித வாழ்வுக்கு ஈடேற்றமாக இருக்கின்றதா, மனித வாழ்வை வளமடைய செய்கின்றதா, அப்பொழுது கடைபிடிக்க வேண்டும். அது தடையாக இருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து வெளிவருவதற்கு நாம் முன்வர வேண்டும். ஆக சமூகத்தின் பேர் கொண்டு இருக்கக்கூடிய அக்கறை அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், அந்த பழையது சமூகத்தை சீரமைக்கக்கூடியதாக இருக்கின்றதா அல்லது அழிக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்கின்ற கேள்வியை நம்முடைய வாழ்வில் எழுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே பழமை மனித வாழ்விற்கு உதவாத போது அவற்றிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவற்றையும் தாண்டி சிந்திக்க வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் உணர வேண்டும். 2வதாக, அன்புக்குரியவர்களே, நம்மை இழக்க முன் வருவதில்லை. பல தருணத்திலே நாம் இந்த இழப்பு என்பதை 2 வகையிலே நாம் காண்கின்றோம். ஒரு மனித வாழ்விலே இழப்பு ஏற்படுகின்றது, அது எதிர்பாராத விதத்தில் ஏற்படுகின்றது. இந்த நாளில் இது நடக்குமா என்பது நமக்கு தெரியாது, ஆனால் மனிதனுடைய வாழ்வில் எதிர்பாராமல் நிகழ்வதை நாம் இழப்பு என்று சொல்லுகிறோம். இன்னொன்று, தானாகவே முன்வந்து இழப்பது, அதாவது பிறருக்காக ஒருவருடைய வாழ்வை கையளிப்பது, துறப்பது, அதுவும் இழப்பு தான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மத்தேயு செய்தி 16வது அதிகாரம் 24வது வசனத்தில், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆக பிறருக்காக வாழ விரும்பும் நபர் அவரை இழக்க வேண்டும், சுயநலத்தை இழக்க வேண்டும் என்று பார்க்கின்றோம், பிறநலம் பேண வேண்டும் என்பதை உணர்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, சமூக அக்கறை உள்ளவர்களாக வாழ்ந்து பிறர் நலம் பேணுவதற்கு ஆண்டவர் இயேசு நற்செய்தியின் வழியாக, அந்த 4 நபர்களின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். எனவே நம்முடைய வாழ்வை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். சுயநலத்திலே மூழ்கி இருக்கின்றோமா? பழையதை பிடித்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது பிறருக்காக நம்மை இழப்பதற்கு நம்முடைய மனத்தை நாம் பக்குவப்படுத்தாமல் இருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். அவற்றிலிருந்து வெளிவந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து, பழமையை பிடித்து கொண்டில்லாமல் பிறருக்காக நம்முடைய வாழ்வை கொடுப்பதற்கு முன் வந்து நம்முடைய வாழ்வை இறைவனுக்காக அர்ப்பணிப்போம். புதிய சமுதாயத்தை இம்மண்ணுலைகளே நாம் படைப்போம். அதற்கான வரத்தை இறைவன் இந்த பலியிலே தர வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம்.
தந்தையின் வாழ்வினை அர்ப்பணமாய் தலைவனுன் பீடத்தில் கா